தென்றல் ஆகஸ்ட் 2013 இதழில் எழுத்தாளர் சீர்கதையில் ராஜாஜி அவர்களின் சபேசன் காபி. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். சபேசன் காபி என்றால் ஒரு காலத்தில் ராஜதானி எல்லாம் பிரசித்தம். வெள்ளைக்காரர்கள் கூட அதை தேடி வாங்குவார்கள். நம்மவர்களை பற்றியோ சொல்ல வேண்டியதே இல்லை. கொட்டை வாங்கி எவ்வளவு ஜாகிரதையாக வீட்டிலேயே வறுத்து பொடி பண்ணினாலும் டப்பாவுக்குள் போட்டு மூடிய சபேசன் காபி பொடிக்கு சமானமாகாது என்று மயிலாப்பூர் தியாகராய நகரில் உள்ள எல்லா பெரிய மனுஷால் வீட்டு பெண்டுகளும் சொல்வார்கள். 1922 வருடத்தில் சபேசையர் காபி வியாபாரத்தை ஆரம்பித்தார். 2 வருஷம் கஷ்டமில்லாமல் காலட்சேபம் செய்வதே கடினமாக இருந்தது. 1928 மார்ச் மாதத்தில் சுப்புக்குட்டி சபேசையரிடம் குமாஸ்தாவாக சேர்ந்தான். அது முதல் சபேசன் காபிக்கு நல்ல அதிர்ஷ்டம். 6 மாதத்திற்குள் வியாபாரம் மும்மடங்கு ஆயிற்று. அதன்பின் மணமணவென்று ஏறிட்டு. இது சபேசையருக்கே வியப்பாக இருந்தது. எல்லாம் சுப்புக்குட்டியின் அதிர்ஷ்டம் என்று அவனிடத்தில் அவருக்கு அளவு கடந்த அபிமானம். சம்பளம் வருஷத்தில் 2 தடவை உயர்த்தினார். வேண்டாம் என்றாலும் அவனுக்கு அளவுக்கு மிஞ்சி சௌகரியங்கள் செய்து கொடுத்து வந்தார். சுப்புக்குட்டியின் தங்கைக்கு செலவு எல்லாம் தாமே செய்து நல்ல இடத்தில் கல்யாணம் முடித்து வைத்தார். அவனை தம்முடன் ஒரு கூட்டாளி என்றே பாவித்து வந்தார். வெறும் குமாஸ்தாவாக எண்ணவில்லை. சுப்புக்குட்டியின் தாயார் காபி பொடி அரைப்பதில் அவனுக்கு ஒரு ரகசியம் சொல்லி தந்திருந்தாள். அவ்வாறு அரைத்த காபி பொடியை போட்டு இறக்கிய காபி மிகு சுவையுடையதாக இருக்கும். சுப்புக்குட்டி சபேசன் கம்பெனியில் குமாஸ்தாவாக சேர்ந்த தருவாயில் ஒரு நாள் சபேசையர் சுப்புக்குட்டி வீட்டு காபி சாப்பிட்டார். உங்கள் வீட்டு காபியை போல் நான் எங்கேயும் சாப்பிட்டதே கிடையாது என்றார். வறுப்பதில் ஏதாவது தனிமுறையா, அல்லது காபி குட்டை உயர்ந்த வகையா, இல்லை காபி வடிப்பதில் சாமர்த்தியம் ஏதேனுமா என்றெல்லாம் சபேசையர் சுப்புக்குட்டியின் தாயாரை கேட்டு விசாரித்தாள். அவள் விவரத்தை சொல்லாமல் அந்த ரகசியம் சுப்புக்குட்டிக்கு தெரியும் என்றாள். இது நம்ம ஆபீஸில் காபி அரைக்கும் போது செய்ய முடியுமோ என்று கேட்டார். ஆஹா, செய்யலாம் என்றாள் சுப்புக்குட்டியின் தாயார். அதன் பிறகு சபேசையரின் வேண்டுகோளின்படி ஆலையில் காபி பொடி அரைக்கும் போது யாருக்கும் தெரியாதபடி சுப்புக்குட்டி போய் செய்ய வேண்டியதை செய்வான். ரகசியம் சபேசையருக்கு கூட தெரியாது. ஒரு சிறு டப்பாவில் தன் வீட்டிலிருந்து ஏதோ கொண்டு வந்து அரைக்கும் கொட்டையில் சேர்க்கிறான் என்பது மட்டும் தெரியும். அது என்னவென்று அவர் கேட்க கூடாது. இது அவர்களுக்கு ஏற்பாடு. வியாபாரம் வெகு வேகமாக வளர்ந்தது. கொள்ளை லாபம். சென்னையில் முதல் தர வியாபாரிகளுக்குள் சபேசையரும் ஒருவராய் கருதப்பட்டார். வியாபார சங்கங்களிலும் பெரிய மனிதர்களுடைய கிளப்புகளிலும் சபேசையர் ஒரு மெம்பராக எடுக்கப்பட்டார். ரகசியத்தை அறிய சில சமயம் சபேசையர் பிரயத்தனப்பட்டார். ஆனால் சுப்புக்குட்டியிடம் அவன் தாயார் சபதம் வாங்கியிருந்தாள். யாருக்கும் சபேசையருக்கு கூட சொல்வதில்லை என்று சத்தியம் செய்திருந்தபடியால் அவன் சொல்லவில்லை, சபேசையரும் வற்புறுத்தவில்லை. 1936 சபேசையருக்கு எல்லா செலவும் போய் மாதம் 2000 ரூபாய் வருமானம் கிடைத்து வந்தது. சுப்புக்குட்டிக்கு மாதம் 250 ரூபாய் சம்பளம். சபேசையருடைய மோட்டார் வண்டியில் சுப்புக்குட்டி வீட்டுக்கு போவான். சுப்புக்குட்டியிடம் மிக்க அன்பு பாராட்டி வந்த பழைய நண்பர்களுக்கெல்லாம் இப்போது அவன் மேல் பொறாமை ஆரம்பமாயிற்று. இல்லாத குற்றமெல்லாம் அவனிடம் கண்டார்கள். சபேசையருக்கும் சுப்புக்குட்டிக்கும் இடையில் விரோதம் உண்டு பண்ண பார்த்தார்கள். ஆனால் அது முடியவில்லை. வர வர அவர்களுக்குள் நம்பிக்கையும் பிரியமும் வளர்ந்து கொண்டே போயின. இவ்வாறு 2 வருஷம் சென்றது. ஒரு நாள் சபேசையரும் மர வியாபாரி ஒருவரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். உங்கள் வியாபாரம் எல்லாம் நன்றாய்த்தான் நடக்கிறது. ஆனால் உங்கள் மேனேஜர் சுப்பு கிருஷ்ணயர் தனியாக ஒரு காபி வியாபாரம் ஆரம்பிக்க போகிறாராமே, அது ஏன் என்றார் மர வியாபாரி. அவ்வாறு பிரஸ்தாபம் ஒன்றுமில்லை, யார் சொன்னார்கள் என்று கேட்டார் சபேசையர். அவரே சிலரிடம் பேசியிருக்கிறார் என்றார் மரக்கடை ஜெயராமனாடா. அப்படியொன்றும் காணோமே, இருந்தால் என்னிடம் சொல்லி இருப்பாரே என்றார் சபேசையர். இல்லை, நான் சும்மா சொல்லவில்லை, விசாரித்து பாருங்கள் என்றார் ஜெயராமனாடார். பிறகு ஒரு நாள் சுப்புக்குட்டியும் விஸ்வநாதராவ் என்ற கந்து வியாபாரியும் காப்பி அரைக்கும் எந்திர சாமான்களை பற்றி விசாரித்துக் கொண்டிருந்ததாக வேறொரு நண்பர் சபேசையரிடம் பிரஸ்தாபித்தார். சபேசையருக்கு சந்தேகம் ஊர்ஜிதமாயிற்று. வியாபாரம் இவ்வளவு மும்முரமாக நடந்து வருவதும் தன்னுடைய செல்வாக்கும் அந்தஸ்தும் காபி பொடியின் ரகசியமும் அவனிடம்தானே இருக்கிறது. எல்லாமே சுப்புக்குட்டியின் கையில் அல்லவா இருக்கிறது. இதற்கு என்ன செய்கிறது என்று சபேசையருக்கு கவலை அதிகரித்தது. வர வர சுப்புக்குட்டியரிடம் ஒரு அர்த்தமற்ற வெறுப்பும் கோபமும் உண்டாகி வளர்ந்து கொண்டே போயிற்று. நம் வேலைக்காரர்கள் எல்லோரும் சுப்புக்குட்டியை தான் எஜமானனாக மதிக்கிறார்கள், தம்மை மதிக்கவில்லை என்று அவருக்கு தோன்ற ஆரம்பித்தது. குமாஸ்தாவான சுப்புக்குட்டியிடம் எஜமானருக்கு ஒருவித பொறாமை உண்டாயிற்று. என்ன சுப்புக்குட்டி, வேலைக்காரர்களுக்கு ஏதாவது சொல்லிக் கொள்ள வேண்டியதாயிருந்தால் என்னிடம் சொல்வதை விட்டு உன்னிடம் ஏன் பிராது செய்கிறார்கள்? உன் சிபாரிசை நான் ஒப்புக்கொள்ள முடியாது என்றார். ஒரு வேலைக்காரன் விஷயமாக இந்த பேச்சு இப்படியே பல சந்தர்ப்பங்களில் நேரிட்டது. ஒரு நாள் சுப்புக்குட்டி, நான் ஒரு மாதம் ஓய்வு எடுத்துக்கொள்ள எண்ணி இருக்கிறேன். அப்புசாமி ஐயர் திருவாரூருக்கு வந்து சில நாள் இருக்க சொல்லி வருகிறார், எனக்கு லீவு கொடுக்க வேண்டும் என்றான். முடியாது என்றார் சபேசையர். இதென்ன, இவ்வளவு நாள் என்னிடம் பிரியமாக இருந்தவர் ஒரு காரணமும் இன்றி எவ்வளவு கடினமாகவும் வெறுப்பாகவும் இருக்கிறார் என்று சுப்புக்குட்டிக்கு ஒன்றும் விளங்கவில்லை. ஏதோ கெட்ட திசை தன் ஜாதகத்தில் ஏற்பட்டிருக்கிறது என்று நினைத்து தன் வேலையை மட்டும் வழக்கப்படி செய்து வந்தாலும் மனச்சாந்தியற்றவனாக நாட்களை கழித்து வந்தான். பிறகு உடம்பில் நோய் கண்டது, மருந்து சாப்பிட்டதில் சொஸ்தமாகவில்லை. கட்டாயம் 2 மாதம் ஓய்வு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று வைத்தியர்கள் சொன்னார்கள். சபை செயலை கேட்டதற்கு காப்பி பொழியில் செய்து வரும் ரகசியம் சொன்னால் ஒழிய லீவு கொடுக்க முடியாது என்று கண்டிப்பாய் சொல்லிவிட்டார். ராஜினாமா செய்துவிடு, ஏதோ நம்ம அதிர்ஷ்டம் இவ்வளவு நாள் நடந்தது. நல்ல நாள் வந்த பிறகு தாமே வியாபாரம் சின்னதாக ஆரம்பிக்கலாம். தெய்வம் விட்டபடி ஆகட்டும் என்று தாயார் பொடியின் ரகசியத்தை சபை செயலுக்கு சொல்ல வேண்டாம் என்று கண்டிப்பாய் தடுத்து விட்டார். சுப்புக்குட்டியின் ராஜினாமாவை சபை செய்யரும் அங்கீகரித்து அவனை வேலையிலிருந்து நீக்கிவிட்டார். கொஞ்ச நாள் வரையில் சபை செய்யரின் வியாபாரம் இதனால் குறையவில்லை. டப்பாவின் மேல் பதியப்பட்ட நடராஜர் படத்தின் கௌரவமும் காப்பி குட்டையின் இயற்கை குணமும் பழைய பெயரும் சேர்ந்து வியாபாரத்தை தாங்கியே வந்தது. காப்பி என்ன, கொஞ்சம் மட்டம் எண்ணிக்கே என்று யாரேனும் ஒருவர் சொல்வார். ஏதோ வடிகட்டும் துணியில் பிசகு அல்லது டப்பா திறந்து வைத்து வாசனை போய்விட்டிருக்கலாம், அதே சபேசன் காப்பிதான் என்று வீட்டில் சொல்லுவார்கள். 1 மாதம் 2 மாதம் ஆனபின் வேண்டுமென்று குமாஸ்தா சுப்புகிருஷ்ணயர் தன் முதலாளிக்கு விரோதமாக திண்ணை பிரச்சாரம் செய்து வருகிறார். அவர் வேலையிலிருந்து நீக்கப்பட்டதனால் காப்பி பொடி கெட்டு விடுமா என்று சபேசருடைய நண்பர்கள் பிரச்சாரம் செய்து வந்தார்கள். சிலர் வீட்டிலேயே கொட்டை வறுத்து பொடி செய்யவும் ஆரம்பித்து என்னவானாலும் வீட்டில் வறுத்த மாதிரி இருக்குமா என்று சொல்ல தொடங்கினார்கள். மொத்தத்தில் சுப்புக்குட்டி வேலையிலிருந்து நீங்கிய 5-6 மாதங்களுக்குள் சபை செய்ய வியாபாரம் குறைந்து விட்டது. சுப்புக்குட்டியின் நண்பர் விஸ்வநாத ராவ் சுப்புக்குட்டியை தன் கூட சேர சொன்னார். சேர்ந்த வியாபாரத்தில் பாதி லாபம் சுப்புக்குட்டி எடுத்துக் கொள்ளலாம், எல்லா செலவும் தன் பொறுப்பு என்று சொன்னார். சபை செய்யரே தன்னை திரும்ப கூப்பிடுவார் என்று 1-2 மாதம் சுப்புக்குட்டி காத்திருந்தார். பிறகு விஸ்வநாதராமின் ஏற்பாட்டை ஒப்புக்கொண்டு வேலை துவக்கினார். சாதுவாய் இருந்த சுப்புக்குட்டிக்கு இப்பொழுது ஒரு புது ஆத்திரம் பிறந்தது. எப்படியாவது சபை செய்யருக்கு புத்தி கற்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் சுப்புக்குட்டியின் மனதை பிடித்துக் கொண்டது. சபேசன் காப்பிக்கு போட்டியாக நடேசன் காப்பி என்று எதிகையாக பெயரிட்டு ரகசிய கலப்பை ஒன்றுக்கு ஒன்றையாக கலந்து அதே நடராஜர் படத்தின் இடது காலை வலது காலாக்கி விஸ்வநாத ராவ் கம்பெனியின் காப்பிப்பொடி உண்டாக்கப்பட்டது. சுறுசுறுப்பாக ஏஜென்ட்கள் சேர்ந்தார்கள். வியாபாரம் வேகமாக முன்னேறிட்டு விஸ்வநாத ராவும் ஏராளமாக செய்து வந்தார். அவர் சுப்புக்குட்டிக்கு உற்சாகம் ஊட்டி சபை செய்ய பேரில் அவனுக்குள் கோபம் தணியாமல் இருக்க எல்லா விதத்திலும் வேலை செய்து வந்தார். பிறகு சபை செய்யர் ஹைகோர்ட்டில் வழக்கு தொடுத்தார். டப்பாக்களின் வடிவம், பெயர், படம் எல்லாம் நம் காப்பிப்பொடி டப்பாக்களின் உருவமே. இதனால் ஜனங்கள் ஏமாந்து தன் வியாபாரம் கெட்டுவிட்டது என்று தடை உத்தரவுக்கும் நஷ்ட ஈடுக்கும் ஹைகோர்ட்டில் வழக்கு 1 வருடம் நடந்தது. முடிவில் சபை செய்யர் ஜெயித்தார். கோர்ட்டில் தீர்ப்பு கொடுத்த தினம் சபை செய்யருக்கு கடுஞ்சுரம். தீர்ப்பை பற்றி சமாச்சாரம் தெரிந்த சந்தோஷத்தில் படுத்திருந்தவர் எழுந்து மோட்டார் வண்டியில் ஏறி ஓட்டுகிறவன் அப்போது இருக்கவில்லை, தாமே வக்கீல் வீட்டுக்கு ஓட்டிக் கொண்டு போனார். ஜப்தி நடவடிக்கைகளை உடனே ஆரம்பித்து செய்தார். சிதம்பரம் கோயிலில் பெரிய அபிஷேகம் நடக்கவும் ஏற்பாடு செய்தார். சுப்புக்குட்டியின் தாயார் உலகமே கவிழ்ந்து விட்டதாக துயரக்கடலில் ஆழ்ந்தாள். பகவானே, நீதான் இந்த சபை செயலை கொண்டு போக வேண்டும். என் மகனை கெடுத்து அவனை நீதான் பார்த்துக் கொள்ள வேண்டும் ஈசனே என்று தன் இஷ்ட தேவதையை வேண்டிக் கொண்டார். வேண்டிக் கொண்டபடியே தீர்ப்பு ஆன 8வது நாள் சபை செய்ய டாக்டர்கள் எதிர்பார்த்தது மாறாக மாரடைத்து இறந்து போனார். சிதம்பரத்தில் அபிஷேகம் நடக்கவில்லை. ஹைகோர்ட் தீர்ப்பின் உயிர் சபை செய்யும் உயிருடன் அறிந்து போயிற்று. விஸ்வநாத ராவ் கம்பெனியார் தம் பொழியை எவ்வித குந்தகமும் இன்றி இனி விற்கலாம் என்று விஸ்வநாத ராவின் வக்கீல்கள் வியாபார சட்டத்தை விளக்கி சொன்னார்கள். தவிர டப்பாவின் மேலுள்ள நடராஜர் படத்தை காளிங்க நர்த்தனமாக மாற்றிவிட்டால் ஆட்சேபனை முற்றும் தீர்ந்துவிடும் என்று வக்கீல்கள் சொன்னார்கள். இதை கேட்டு ஐயோ, வழக்கு என் பக்கம் தீர்ப்பான பின்பும் வீணாயிற்றே என்று அலறிச்சு சபை செயலின் ஆவி. அலரின் பயனில்லை மைந்தா என்றது திருமூலர் குரல். அடப்பண்ணி வைத்தார், அடிசலை உண்டார், மடக்குடி ஆறு மத்தனம் கண்டார், இடப்பக்கமே இறை நொந்ததே என்றார், கிடக்கப்படுத்தார், கிடந்தொழிந்தாரே. வக்கீலர் சொன்ன அபிப்பிராயம் கேட்ட விஸ்வநாதராவுக்கும் சுப்புக்குட்டிக்கும் அளவு கடந்த ஆனந்தம் உண்டாயிற்று. உலகத்தையே மறுபடியும் ஜெயித்ததாக மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆனால் காப்பிப்பொடி ரகசியம் எப்படியோ வெளியாகிவிட்டது. ஊரெல்லாம் இந்த சபேசன் காப்பிப்பொடி சீக்காப்பொடி கலப்பாமே என்று பேச ஆரம்பித்தார்கள். ஒரு டப்பாவில் கால் பங்கு சீக்காப்பொடியாமே என்று சொல்லிக் கொண்டார்கள். பிறகு சபேசன் காப்பி, நடேசன் காப்பி ரெண்டுமே ஜனங்களுக்கு பிடிக்கவில்லை. டப்பா பொடி போட்டி செய்த காப்பியை குடித்தவர்கள் தேசத்தில் பலவித அசௌகரியங்கள் காண ஆரம்பித்தனர். சிலருக்கு வயிற்று சிக்கல் உண்டாயிற்று, சிலர் பேதியாயிற்று என்றார்கள். சிலர் குடித்தவுடன் வாந்தி கூட எடுத்து விட்டார்கள். இதன் விளைவாக பெரிய மனிதர்கள் எல்லோரும் வீட்டிலேயே கொட்டை வறுத்து பொடி பண்ண ஆரம்பித்து விட்டார்கள். உண்மையில் சுப்புக்குட்டி சேர்த்து வந்தது ஒரு டப்பா காப்பி பொடிக்கு ஒரு சிறு தேக்கரண்டி சீக்காய் பொடிதான். இவ்வளவு நாள் நன்றாயிருந்தது என்று குடித்தவர்களுக்கு இப்போது ஏனோ அதை தாங்க முடியவில்லை. மூளையில் உண்டாகும் எண்ணங்களுக்கு அபார சக்தி உண்டு. இதையும் செய்யும், இதற்கு மேலேயும் செய்யும். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.